இதுவே அந்த ததிசி முனிவர் விழுங்கின அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்னாச்சு தெரியுமா, அவருடைய முதுகெலும்போட ஒன்னாயிடுச்சு, குள்ள எல்லாம் போய் அடங்கி உட்கார்ந்துடுச்சாமா. மகாவிஷ்ணு தேவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஞாபகப்படுத்துறாரு, நம்ம எல்லாம் அமிர்தம் கடைய போகும்போது உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ததிசி முனிவர் கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க, அவருடைய முதுகெலும்புல அது எல்லாம் ஒன்னாயிடுச்சு, அவர்கிட்ட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு, நீங்க எல்லாரும் போய் அத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்ப விசேஷமான வெப்பன்ஸ், அவருடைய முதுகெலும்புல அது போய் ஒன்னாயிடுச்சு. இப்ப அத எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும், அவர்கிட்ட போய் கேட்கணும், அவரு அவருடைய உயிரை தியாகம் பண்ணாதான் அவருடைய முதுகெலும்ப இவங்க பிரிச்சு எடுக்க முடியும், அப்போதான் அவங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் கிடைக்கும். அதனால எல்லாரும் ரொம்ப தயங்கி தயங்கி ததிசி முனிவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய், முனிவரே, இந்த மாதிரி எங்களுக்கு விருத்துராசுரனை வெல்றதுக்காக வெப்பன்ஸ் வேணும், எங்களுடைய ஆயுதங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ததிசி முனிவருக்கு தெரியும், இவங்களுக்கு தன் முதுகெலும்புலதான் அந்த ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றது தெரியும், அப்படின்றது ததிசி முனிவருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நானே ரொம்ப அதை வச்சுட்டு எப்ப நீங்கெல்லாம் வந்து கேப்பீங்கன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப நீங்க வந்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் என்னுடைய உயிரை துறக்கிறதுக்கு தயார், நீங்க என்னுடைய முதுகெலும்புல இருந்து உங்க ஆயுதங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு அதே மாதிரி தன்னுடைய தவ வலிமையினால அவருடைய இறுதிய அவரே முடிவு பண்ணி சிவலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. இப்ப இருக்கிறது ததிசி முனிவருடைய உடல் மட்டும்தான், அந்த உடல்ல இருந்து அந்த அவருடைய முதுகெலும்ப தனியா எடுக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்பைனை வந்து ஸ்பைன் முதுகெலும்ப வந்து சாதாரணமா முதுகெலும்ப ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா இவரு முனி சிரேஷ்டர், அதுவும் ஆயுதங்கள் எல்லாம் அந்த முதுகுல போய் இருக்கு, அந்த முதுகெலும்புல போய் இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு விசேஷமான பெயர், தனியான ஒரு காரண பெயர் வருது, அது பேர் என்ன, வீணாதண்டம். அவருடைய முதுகெலும்புக்கு பெயர் வீணாதண்டம்னு ஆகிடுச்சு. அப்ப அந்த வீணாதண்டத்தை அவருடைய உடல்ல இருந்து பிரிச்செடுக்கிறாங்க. அந்த வீணாதண்டத்துக்குள்ளதானே இப்ப எல்லா ஆயுதங்களும் இருக்கு, அது எல்லாம் ஒன்னோட ஒன்னா ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம வந்து அம்மா கிட்ட வந்து நிறைய ஜுவல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க அம்மா கிட்ட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதையெல்லாம் வந்து இப்போதைக்கு அம்மா போட போறது இல்ல, அதனால கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட பத்திரமா கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு, ஐயோ 12 ஜிமிக்கி, 32 மோதிரம், 4 வளையல், 4 காசு மாலை, இதையெல்லாம் நம்ம தனித்தனியா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சு, அவருக்கு அந்த கோல்டு சேஃபா இருக்கணும் அவ்வளவுதான். அவர் என்ன பண்றாரு, அதையெல்லாம் ஒன்னா உருக்கி மெல்ட் ஆக்கி ஒரு ரவுண்டு பால் ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அத ரவுண்டு பால் ஆக்கிட்டு அது என்ன ஆகும், உங்க அம்மா கொடுத்த அந்த ஜுவல்ஸோட வெயிட் அப்படியே இருக்கும், ஆனா அதனுடைய ஃபார்ம் இழந்துரும் இல்லையா, அந்த மோதிரமோ வளையலோ அந்த ஃபார்ம் வந்து இழந்துரும். அது மாதிரிதான் இவர் கொடுத்த ஆயுதங்களுடைய பவர் எல்லாம் அந்த வீணாதண்டத்துல இருக்கே தவிர்த்து தனித்தனி ஆயுதங்களா பழைய மாதிரி பிரிச்செடுக்க முடியல. அதனால இந்திரன் விஸ்வகர்மா அப்படிங்கிற தேவ சிற்பி அவரை வந்து கூப்பிடுறாங்க. விஸ்வகர்மா கிட்ட அந்த வீணாதண்டத்தை கொடுத்து அதை வச்சு ஒரே ஒரு வெப்பன், நிறைய வெப்பன்ஸோட பவர் அந்த வீணாதண்டத்துல இருக்கு, ஆனா ஒரே ஒரு வெப்பன் ஒரு கூர்மையான வெப்பன், அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஸ்வகர்மாவுக்கும் விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் புரியுது. விருத்ராசுரனாளி நம்ம இதிலிருந்து ஒரு நல்ல ஆயுதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை செஞ்சு கொடுக்குறாரு. அதுதான் வஜ்ராயுதம். அதை எடுத்துக்கிட்டு இந்திரன் தன்னுடைய யானை ஐராவதத்தின் மேலே ஏறி விருத்ராசுரனை எதிர்த்து போராட கிளம்பினாரு. அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு இந்திரன் அவருடைய வெள்ளை யானை ஐராவதத்தின் மேலே ஏறி விருத்ராசனை எடுத்து போரிட்டு ஜெயிச்சிருவாங்க. இந்த வாட்டி யாரு ஜெயிக்கிறா? இந்திரன் ஜெயிக்கிறாரு. விருத்ராசுரன் தோத்து போயிடுறான். தோத்து போன விருத்ராசுரன் கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டானாமா. தேவர்கள் பிரம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அவர் அகத்தியரை பார்த்து சொல்றாரு, விருத்ராசுரன் வந்து தோத்து போயிட்டானே தவிர்த்து இறந்து போகல, அது அவருடைய சம்ஹாரம், விருத்ராசுரனுடைய சம்ஹாரம் நடக்கல, தோத்து ஒளிஞ்சு ஓடி போயிட்டாரு. ஸோ திருப்பி இன்னொரு நாள் என்ன ஆகும், திருப்பி தன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கேதர் பண்ணி இன்னொரு நாள் எதிர்த்து வந்து இந்திரனை போரிட்டு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு இடம் கொடுக்காம விருத்ராசுரனை அழிச்சாகணும் இல்லையா. அதனால இந்த விருத்ராசுரனை கண்டுபிடிக்கணும். கடல் அவ்வளோ பெருசு, நம்ம பார்க்குற இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால்லாம் குட்டி. ஆக்சுவலி இந்திராதி தேவர்கள் பார்த்த அந்த கடல் வந்து ரொம்ப பெருசு, அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாத பெருங்கடல் அது. அந்த கடல்ல போய் விருத்ராசுரன் போய் ஒளிஞ்சுக்கணும், தேவர்கள்ட்ட இருந்து ஒளிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப பெரிய இடமா இருந்தா தானே ஒளிஞ்சுக்க முடியும், சேஃபா பத்திரமா இருக்கணும்னா. அந்த மாதிரி விருத்ராசுரன் போய் அங்கே ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ தேவர்கள் கண்டுபிடிக்க முடியல விருத்ராசுரனை. அவங்க நேராக போய் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. அவர் அகத்தியரை போய் அகத்தியர்கிட்ட வேண்டிக்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, அகத்தியரால் வந்து அந்த சம் முழுவதையும் குடிக்கிற அளவுக்கு அகத்தியர்கிட்ட ஆற்றல் இருக்கு, அதனால அகத்திய முனிவர்கிட்ட போய் எல்லாரும் வேண்டி நிற்கிறாங்க. இந்த சமத்துல ரொம்ப பெருசா இருக்கு, எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியல விருத்ராசுரனை, என்ன பண்ணுங்க, இந்த நீரை ஃபுல்லாக நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கடல் தண்ணியாக இருக்கிறதுனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல. முனிவரும் என்ன பண்ணுறாரு, சரி ஒரு நல்ல காஸ், அதனால் நம்ம இவங்களுக்கு குடிச்சு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கடலை முழுசாக குடிச்சிடுறாரு. அப்போது குடித்ததுக்கப்புறம் அந்த சமுத்திரம் வந்து எப்படி இருந்தது தெரியுமா, அதில் நிறையா மலை, புல், செடி, கரடு முரடாக, பாறை, நீர்வாழ் பிராணிகள், இந்த ஓஷன் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நீர்வாழ் பிராணிகள் அப்பப்பா அது நிறையா இருந்ததாமா. அதில் ஒரு உயரமான மலை உச்சியில் விருத்ராசுரன் ஒளிஞ்சிட்டு தவம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான். இந்திரன் வந்து அவனை போய் ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அப்போ இந்திரன் போய் அவன் தலைய வெட்டிட்டான். இந்திரன் போரிடுற அளவுக்கு விருத்ராசுரன் பவர்ஃபுல் இல்லையா, அவன் வெட்டினா என்ன ஆகுது, அவனோட உடம்பு வந்து பிசாசா மாறிடுது. கையில உலக்கையோட இந்திரனை அந்த பிசாசு விரட்டிக்கிட்டே வந்தது. பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியது இந்திரனோட பாடு. இந்திரன் என்ன பண்ணாரு, இந்த பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப சின்னதா சிறிய வடிவாக்கி இந்த தாமரை குளத்துல தாமரை பூ பார்த்துருப்பீங்கல்ல, தாமரை பூவுக்கு அடியில ஒரு தண்டு இருக்கும் இல்லையா, தாமரை தண்டு வந்து நீங்க நம்ம கடையில் வைக்கிற தாமரை வந்து ஆக்சுவலி சின்ன தண்டோட கையில் பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி தாமரை தண்டு வந்து ஒரு ரொம்ப லாங் டியூபாக இருக்கும். அந்த குளத்தினுடைய கிரவுண்ட் இருக்கு இல்லையா, கிரவுண்டில் தான் அந்த செடி தாமரை செடி வந்து வளரும், ரொம்ப லாங்காக இருக்கும் அந்த ஸ்டெம்மை, தாமரை ரொம்ப லாங்காக இருந்து பூ எங்க பூக்கும், இலை பூவெல்லாம் எங்க இருக்கும்னா தண்ணிக்கு மேல வந்து தாமரை இலையும் தாமரை பூவும் அதனோட ரூட்டெல்லாம் கீழே கிரவுண்டில் இருக்கும். அப்போ அந்த ஸ்டெம் வந்து அவ்வளோ நீட்டமாக இருக்கும், மீட்டர்ஸ் கணக்கில் நீட்டமாக இருக்கும். அந்த குளம் எவ்வளோ ஆழத்தில் இருக்கோ அவ்வளோ ஆழத்தில் அந்த அவ்வளோ நீளமாக அந்த ஸ்டெம் இருக்கும். இந்திரன் வந்து என்ன பண்ணுறாராமா, அந்த மாதிரி ஒரு தாமரை தண்டுக்கு உள்ளே போய் அந்த லாங்காக இருக்கிற டியூப் மாதிரி இருக்கிற அந்த ஒரு தண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த பிசாசுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒளிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு குரு பிரகஸ்பதிய இவ்வளோ பிரச்சனையும் எதனால வந்தது சொல்லுங்க? குரு பிரகஸ்பதிய அவமதிச்சதுனால அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இவ்வளவுத்துக்கும் காரணம். அன்னைக்கே வந்து இந்திர சபையில் யார் நடனம் ஆடினா என்ன, என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு இருந்தா என்ன, உடனே எழுந்து குருவை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் எழுந்து வணங்கி இருந்தா பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? வந்திருக்காரு. குரு என்ன இருந்தாலும் தன் சீடர்களை மன்னிக்க கூடியவர் இல்லையா. பிரகஸ்பதிக்கு, குரு பிரகஸ்பதிக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருது. இந்திரன் அந்த தாமரை தண்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ரியலைஸ் பண்றாரு நடந்தது ஒன்று ஒன்னா. யோசிச்சு பாக்குறாரு, யோசிச்சு பார்த்து சே இது அவ்வளவுக்கும் காரணம் அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணதான், இனிமே நம்ம போயிட்டு நம்ம குருவை தேடி கண்டுபிடிக்க முடியாது. பட் நம்ம மனசுக்குள்ளேயே அவரை வந்து துதிச்சோம்னா அது வந்து குருவுக்கு தெரிய வரும். அவர் நம்மளை ஒருவேளை மன்னிச்சா நமக்கு இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் மீண்டும் நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, குரு கிட்ட குரு பிரகஸ்பதியை நினைச்சு தினமும் அவர் மனசுக்குள்ளேயே தியானித்து துதிக்க ஆரம்பிக்கிறாரு. குருவுக்கு நடந்ததெல்லாம் தெரியுது. அவரும் சே பாவம், அவன் வந்து பண்ண தப்ப வந்து நிஜமாவே ரியலைஸ் பண்ணிட்டான், போயிட்டு போறான், என்ன இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு, நம்ம தான் மன்னிச்சாகணும். அதுதான் குருவனுடைய மேன்மை இல்லையா. எப்படி வந்து அம்மாவும் அப்பாவும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்களோ மன்னிச்சிடுறாங்களோ, குருவும் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண தப்ப நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சு அவர் முன்னால் வந்து காட்சி கொடுக்குறாரு. அவரை இந்திரனை வந்து கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லி, சரி நடந்ததெல்லாம் நடக்கட்டும், நீ இப்போ உன்னோட இந்த நிலைமையிலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்யணும். நீ சிவ வழிபாடு செஞ்சானா இந்த பிசாசு உன்னை வந்து தொடர்றத, இந்த விருத்ராசுரன் பிசாசு அது வந்து உன்னை தொடர்றத வந்து நிறுத்திரும் அப்படின்னு சொல்றாரு. இந்திரனுக்கு அதை கேட்கவும் ஒரே சந்தோஷம். தாமரை தண்டிலிருந்து இந்திரன் வெளியில வராரு. தேவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பூலோகத்துல காடு மலையெல்லாம் தேடி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நீராடி நிறைய சிவஸ்தலங்கள் எல்லாத்தையும் போய் தரிசிட்டு வராரு. அதான் தலங்கள்ல ரொம்ப விசேஷமான தலம் எதுவா இருக்கும்னா சுயம்புலிங்கமா இறைவன் எங்க எழுந்தருள் இருக்காரோ, எங்க வந்து அவர் சுயம்புலிங்கமா இருக்காரோ அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி அவர் போயிட்டே இருக்காரு. ஆனாலும் அவரை வந்து அந்த விருத்ராசுரன் பிசாசு வந்து பின்னால வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து பில்கிரிமேஜ் போயிட்டே இருக்காங்க, தல யாத்திரை போயிட்டே இருக்காங்க. போகையில ஒரு இடத்துல வந்து கடம்ப மரம், வில்வ மரம் நிறைய இருக்குது. நிறைய கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் நிறைய மண்டி கிடக்குற ஒரு காட்டுக்கு வராரு. அங்க வந்ததும் இந்த யூஸ்வலா இவர் வந்து காடு மலையெல்லாம் ஏறி வரும்போது சிங்கம் புலி கரடி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா வேட்டையாடிக்கிட்டே வருவாராம். ஆனா இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வரவும் அவருக்கு வந்து சே சிங்கம் புலியெல்லாம் அதது பாட்டுக்கு இருக்கு, நம்ம ஏன் அதை போய் வேட்டையாடணும் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நல்ல எண்ணங்கள் அவருக்கு வர ஆரம்பிக்குது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த இடத்துக்கு அவர் வந்ததும் அது வரைக்கும் அவரை விடாம துரத்திக்கிட்டு வந்த அந்த விருத்தாசுரனுடைய பிசாசு அந்த பிளேஸுக்குள்ள வந்ததும் இந்திரன் வந்ததும் தொடர முடியாம அப்படியே போயிடுச்சு. இந்திரனுடைய பிசாசு இப்ப கண்ணுக்கே தெரியல. அந்த விருத்ராசுரனுடைய பிசாசுக்கு ஒரே சந்தோஷம், என்ன இது, நம்மளை வந்து தூக்கத்துல கூட நிழல மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருந்த இந்த பேய காணமே, நம்மளுக்கும் மனசுக்குள்ள என்னமோ விசேஷமா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்போ அங்க தேவர்கள் வந்து அங்க ஒரு சிவலிங்கத்தையும் குளத்தையும் இருக்கிறத பாக்குறாங்க. இந்திரன் வந்து அவருடைய குருவை வணங்கி கேக்குறான், குருவே இனிமே நான் என்ன செய்யணும், இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கே, இனிமே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அதுக்கு குரு வந்து, முதல்ல இந்த புண்ணிய தீர்த்தத்துல வந்து நீராடு, காத்துலயும் மழையிலயும் வெயிலையும் இருக்கிற இந்த சுந்தரலிங்கத்துக்கு முதல்ல ஒரு கோயில் கட்டி அழகான விமானம் ஒன்று வந்து அமைச்சு நீ வந்து உன்னோட வழிபாட்ட ஆரம்பி, அப்போதான் உன்னுடைய கொலைப்பழி வந்து நீங்கும். ஏன்னா இந்த மூர்த்தி கிட்டையும் இந்த தீர்த்தம் கிட்டையும், இந்த குளத்துல இருக்கிற தீர்த்தத்துக்கிட்டையும் ரொம்ப விசேஷமா இருக்கிறதுனால, உன்னை விசேஷமா இருக்கிறதுனால தான் உன்னை துரத்தி வந்த அந்த கொலைப்பையெல்லாம் காணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களோட குளத்துல நீராடி தேவேந்திரன் இந்திரலிங் அந்த லிங்கத்தை வந்து வழிபடுறாரு. பக்கத்துல இருந்த அந்த மரத்தெல்லாம் வெட்டி நிலத்தை சமதளமாக்கி லிங்கத்தை வந்து தினமும் பூ போட்டு கிடைக்கிற பழங்களையும் உணவுப் பொருட்களையும் வச்சு லிங்கத்துக்கு வந்து நிவேதனம் செஞ்சு வழிபடுறாரு. அதுக்குள்ள பலவிதமான ஒரு சின்ன அவரால் முடிஞ்ச ஒரு அழகான கோயிலை வந்து கட்டிடுறாரு. சின்ன கோயிலில் நல்ல கோயிலை வந்து கட்டிடுறாரு. அதுக்கு மேலே வந்து ஒரு விமானம் வந்து அமைக்கிறாரு. அந்த கோயிலுக்கு மேலே ரூஃப் வேணும், அதை வந்து அமைக்கிறாரு. அது எப்படி இவங்களெல்லாம் இழைக்கப்பட்டு தேவர் அந்த விஸ்வகர்மா இருக்காரு இல்லையா, வஜ்ராயுதம் பண்ணி கொடுத்தாரு, ததிசி முனிவருடைய எலும்புல இருந்து வஜ்ராயுதம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அந்த விஸ்வகர்மா வந்து இந்த கோயிலுக்கான மேற்கூரை கட்டட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அழகாக மானம் வச்சு நல்ல இதில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க, நல்ல நேரம் பார்த்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. சுடு வந்து 5 பிரகாரம் வச்சு பல மண்டபங்கள்லாம் வச்சு அம்மன் கோயில் வச்சு கோபுரங்கள் அப்புறம் வந்து தேவதைகளோட விக்கிரகங்கள் சுற்றி வரும்போது விஷ்ணு இந்த மாதிரி துர்கை இந்த மாதிரி தேவதைகள்லாம் வைக்கணும் இல்லையா, அந்த தேவதைகளோட விக்கிரகங்கள்லாம் வச்சு கோயிலுக்கு வந்து கல் குளத்துக்கு படிக்கட்டு எல்லாம் வச்சு கட்டிடுறாங்க. இப்போ ஒரு வீடு கட்டவே எவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ இடத்தையும் கட்ட எவ்வளோ நாள் ஆகும், பூஜைக்கு பூ கொண்டு வர்றதுக்காக தேவர்களை வந்து இந்திரன் வந்து அனுப்புறாரு. தேவர்கள் வந்து பூ கிடைக்காம திண்டாடுறாங்க. அப்போ தேவேந்திரன் சொல்றான், சரி இந்த பூலோகத்துல இந்த வனத்துல தான் வந்து பூக்கள் கிடைக்கல, நீங்க வந்து நம்ம இந்திரலோகம் போங்க, மேல தேவலோகம் போங்க போயிட்டு இந்திரன் படுற இந்த பாட பார்த்து இறைவன் வந்து என்ன பண்றாரு, அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்தது இல்லையா, அந்த குளத்துல வந்து விசேஷமா பொன் தாமரைகள் அப்படியே கோல்டன் கலர், லோட்டஸ்னா யூஸ்வலாக என்ன கலரில் இருக்கும், ஒயிட் இருக்கும், அப்புறம் அந்த பர்பிள் ஒரு கலரில் இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த லோட்டஸஸ் எல்லாம் அப்படியே கோல்டன் கலரில் இருந்ததாமா, பொற்றாமரைகள் அந்த மாதிரி பாடுபட்டு வணங்கணும்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு நான் ரொம்ப விசேஷமான ரொம்ப சந்தோஷமான ஒரு பூவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொற்றாமரைகளை வந்து வர வைக்கிறாரு. அந்த பொற்றாமரைகளை பார்க்கவும் இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம், பூக்கள் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து வழிபடுறாரு. அந்த லோட்டசஸ் அந்த குளத்துல வந்ததுனால தான் இன்னைக்கு கூட மதுரையில அந்த கோயில் குளம் வந்து என்ன சொல்லி கூப்பிடுறாங்க, பொற்றாமரை குளம். அப்போ ஒரு கோயில ஆகம விதிப்படி முறையா எல்லா சுட்டா கட்டணும்னா இன்னுமே ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, அது மாதிரி ரொம்ப காலம் ஆயிட்டு இருக்கு. இந்திரன் பார்த்து பார்த்து ரொம்ப அழகா பொறுமையா கட்டிக்கிட்டு இருக்க இந்த சுலிங்கத்துக்கு வந்து, ஆனா விடாம அவரு பூஜைகள் வந்து விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செய்யும் போது
பூக்கள் அந்த காலத்தில் வந்து மதுரை இப்போ இருக்கிற மாதிரி நிறைய டிராஃபிக்கோட ஜே ஜேன்னு எங்கே பார்த்தாலும் கடைகளும் வீடுகளும் மக்களுமா கூட்டமாலாம் இல்லை. மதுரை வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா கடம்ப வனம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடம்ப மரங்கள் நிறைய கடம்ப மரங்கள் இருந்தது. அப்புறம் வில்வ மரங்கள் நிறைய இருந்தது. இதெல்லாம் நிறைஞ்ச கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் நிறைந்த காடாக தான் அந்த காலத்தில் மதுரை என்பதே இருந்திருக்குது. அதனால அந்த வனத்தில் அது வந்து ஒரு காடு நல்ல வனமாக இருந்திருக்கு. அந்த வனத்தில் பூஜைக்கு ஏற்ற மலர்கள் வந்து கிடைக்கல. பூஜைக்குன்னு சில குறிப்பிட்ட மலர்கள் வைப்பாங்க. அந்த மலர்கள் வந்து கிடைக்காம அந்த வனம் முழுக்க தேடி தேடி பார்த்தோம், அவங்களுக்கு தேவையான நல்ல மலர்கள் நிறைய கிடைக்கல. அப்போ இந்திரன் சொல்றாரு, நம்ம இந்த காட்டுக்குள்ள இருக்கோம், நமக்கு பூஜையை வந்து திருப்தியா செய்யறதுக்கு தேவையான சந்தனம், குங்குமம், மஞ்சள், இன்னும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே நமக்கு இங்க வந்து சரியா கிடைக்கல, எல்லாம் போய் தேவலோகத்துல போய் எடுத்துட்டு வாங்க, அங்கதான் நிறைய இருக்கு இல்லையா, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்க தேவர்களும் மலர்கள், சந்தனம், ஆபரணம், ஆடைகள் எல்லாம் கொண்டு வர்றதுக்காக தேவலோகத்துக்கு போறாங்க. ஆனா அது வரைக்கும் இங்க பூஜை பண்றதுக்கு மலராவது வேணும் இல்லையா, நிறைய பஞ்சாமிரதம், பஞ்சகவ்யம், நிறைய விசேஷமான வஸ்துக்களால் பண்ண முடியலை அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் மலராவது இட்டு பூஜை பண்ணணும் இல்லையா. அந்த மலர் கிடைக்காம தான் நம்ம கஷ்டப்படுறத பார்க்க பொறுக்க மாட்டாரே, நமக்கு என்ன வேணுமோ அவர் வந்து அதை நம்ம விருப்பப்பட்டு பூஜை செய்யணும், கோயிலுக்கு போகணும், அதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து இறைவன் உடனே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அம்மா கிடைக்காம இந்திரன் படுற அவதியை பார்த்து பெருமான் சிவபெருமான் வந்து மனம் இறங்கி, குளம் இருந்தது இல்லையா, குளம் இருந்ததுன்னு நான் சொன்னேன்னா அந்த குளத்துல வந்து விசேஷமான நறுமணமான ரொம்ப அழகான நிறத்துல தாமரை மலர்களை வந்து பூக்க செய்தாராம். அதுக்கு வந்து சடனா திரும்பி பார்க்கும்போது பொன் பொன் கலர்ல தாமரை மலர்கள், பொற்றாமரைகள், அப்படியே தங்கத்துல தாமரை பூத்த மாதிரி இருக்குது. அதை பார்க்கும் ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். போய் பறிச்சு பாக்குறாரு, அதையெல்லாம் தாமரை மலர்கள், நிஜமான தாமரை மலர்கள், மனம் வீசுது, ரொம்ப வாசனையா இருக்குது, மனம் மொய்க்கிற அளவுக்கு அதுல அவ்வளவு தேன் இருக்கு. இந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம், எங்கிருந்து இவ்வளவு தாமரை மலர்கள் நம்ம இவ்வளவு நாள் தேடி கிடைக்கல, திடீர்னு இந்த குளத்துல, நம்ம தினமும் பாக்குற இந்த குளத்துல திடீர்னு எப்படி இவ்வளவு தாமரை மலர்கள் வந்தது, ஆஹா இதெல்லாம் ஈசன் கருணைதான் அப்படின்னு நினைச்சு மனம் மகிழ்றாரு. அந்த குளத்துக்கு உடனே, அது வரைக்கும் பேர் சூட்டாமல் இருந்த அந்த குளத்துக்கு பொற்றாமரை குளம். ஏன்னா தாமரை வந்து என்ன கலர்ல இருக்கும், அந்த ஒரு பர்பிள் வயலட் கலர்ல இருக்கும். ஆனா இந்த குளத்துல பூத்த தாமரைகள் மட்டும், தாமரைகள் யூஸ்வலா ரெண்டு கலர்ல இருக்கும், ஒயிட் இருக்கும், இன்னொன்னு அந்த பர்பிள் வயலட் அந்த கலர்ல இருக்கும். கோல்டன் கலர் லோட்டஸஸ் நம்ம பார்த்துருக்கோமா, இங்க பிறந்ததுனால அந்த குளத்துக்கு பேர் பொற்றாமரை குளம். இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் சொல்றாங்க. இதுக்கு நடுவுல தேவலோகத்திலிருந்து பூஜை சாமானோட தேவர்களும் வந்துட்டாங்க. ஆடல் பாடலோட மந்திரங்களோட கும்பாபிஷேகம் செஞ்சு பெரிய ஹோமம் எல்லாம் நடத்தி வாத்தியங்கள் முழங்க பெரிய பெரிய ஆண்டால நெய் ஒழுகிற சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை அந்த மாதிரி நைவேத்தியம் எல்லாம் படைச்சு பல முறை விழுந்து வணங்கி இந்திரன் செஞ்ச அந்த பெரிய பூஜையை கண்டு இறைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு இந்திரனுக்கு வந்து இறைவன் காட்சி அளிக்கிறார். இந்திரன் வந்து அப்பா எவ்வளவெல்லாம் அல்லல் பட்டு போயிட்டாரு இல்லையா, ஒரு டீச்சரை வணங்காததனுடைய வந்து எவ்வளவு பெருசா நடந்திருக்குன்னு பாத்தீங்களா. நீங்களும் உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸோ பிரின்சிபலோ யாரு வந்து உங்களை கடிஞ்சு பேசினாலும் இவங்க எல்லாம் வணங்கத்தக்கவர்கள், நமக்கு வந்து புத்தி புகட்டுற, கல்வி புகட்டுற ஆசான், இவங்களெல்லாம் வந்து அவங்க கோபமா பேசினாலும் நம்ம நல்லதுக்கு தான் பேசுறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அந்த ஒரு தப்பு இந்திரனுக்கு வந்து தோணுச்சாமா, ஒரு தப்பு அங்க நம்ம பண்ணினது எவ்வளோ பெரிய அல்லலை கொண்டு வந்து நம்மளை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் காட்சி அளித்த போது இந்திரன் வந்து இறைவன் காட்சி அளித்தும் கேட்கிறாரு, உனக்கு வந்து என்ன வரம் வேணும்னு கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றாரு. அப்போ இந்திரன் வந்து சொல்றாரா, என்னை தொடர்ந்து வந்த பிரம்மஹத்தி நீங்கினதே பெரிய வரம், எனக்கு வந்து உங்களை எப்போதும் மறவாம இருந்து உங்களுக்கு தொண்டு செய்யற வரம் தான் எனக்கு வேணும், எப்பவுமே நான் உங்களை மறக்க கூடாது, மறக்காம உங்களை தொண்டு செய்யற அந்த பேர் எனக்கு கிடைச்சிச்சுனாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து கேக்குறாராம். ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்பட்டவங்க கடைசியில வந்து அப்பாடா நிம்மதியா உட்கார்ந்தாலே போதும் அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கும் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நமக்கு அப்படி வீடு வேணும், நமக்கு இவ்வளவு நகை வேணும் அப்படின்னுலாம் இருக்கும். பட் லைஃப்ல ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்கன்னு வைங்க, அப்போதான் அந்த அப்பாடா அப்படின்னு ஒரு உட்கார்ற நிம்மதி அதனுடைய அருமை வந்து அப்போதான் உங்களுக்கு தெரியும். வந்து அவ்வளோ பெரிய பதவியில இந்திரலோகத்துல அரசனா இருந்து அந்த பதவிய வந்து ப்ராப்பரா புரிஞ்சுக்காம குருவுக்கு பண்ணின அபச்சாரம் தான் இவ்வளவும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இப்பதான் அவருக்கு வந்து நிம்மதி கிடைச்சிருக்கு. நிம்மதி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வேணும்னு கேக்குறாரு, எனக்கு உங்களை எப்பயும் வணங்குற பேர் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. பரமான் சொல்றாரா, நீ கட்டின கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இது என்னைக்கும் அழியாது, அதோட என் கோயிலுக்கு நீ வேந்த விமானம் இனி இந்திர விமானம் அப்படின்னு உன் பெயராலேயே அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு கூட அந்த இந்திர விமானம் அந்த கோயிலுக்கு மேல இந்திர விமானம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க மீனா மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தவறாம கண்டிப்பா உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போவாங்க. போ வச்சு, ஓ இந்திரன் வந்து இந்த சுயம்புலிங்கத்தை கண்டுபிடிச்சாரு, இங்க இந்த பொற்றாமரை குளத்துல வந்து இறைவன் அவருக்காக வந்து பொன் தாமரை மலர்களை கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து நீங்க நினைச்ச நினைச்சா அந்த கோயில்ல வந்து சுத்தி பார்த்து வழிபட்டுட்டு வரணும். இந்திரன் வந்து சிவபெருமானை வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணி வழிபட்ட அந்த நாள் இருக்கு இல்லையா, அது என்னைக்குன்னா சித்ரா மாசத்துல வர்ற பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமிய இன்னைக்கும் இந்திரன் பூஜிப்பதாக ஆகம விதிப்படி விழா வந்து நடக்குது. இந்திரனை வந்து அதுக்கப்புறம் பிசாசுகள் தரத்தவே இல்லை, நிம்மதியா தேவலோகத்துல போய் எல்லா சுகபோகங்களோட அரசாண்டு நிம்மதியா இருக்காரு. ஆனா சித்திர மாசம் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சுந்தரலிங்கத்தை வந்து அவர் பூஜை செஞ்சு வணங்கிட்டு போறாரு. அந்த சித்ரா பௌர்ணமி அப்போ மதுரையே விழா கோலம் பூண்டிருக்கும், ரெண்டு நாள் ஃபுல்லா எல்லா பக்கமும் லீவ் விட்டுருவாங்க, ஸ்கூல்ஸ் கடை எல்லாம் லீவு, காலேஜஸ் எல்லாம் லீவு. மதுரையே வந்து பார்த்தா அந்த தெப்ப குளத்துலயும் அங்கதான் இருக்கும், ரொம்ப பெரிய விழாவா நடத்துவாங்க சித்ரா பௌர்ணமி, பெருசா வந்து அப்போ நடக்கும். இந்திரனோட அந்த பழியும் தீர்ந்தது, அவனை துரத்தி வந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டி அவனுக்கு காட்சி கொடுத்தது சிவபெருமானுடைய முதல் திருவிளையாடல். சரி, ஒரு ஒரு திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற ஒரு ஒரு இந்த திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற ஒரு ஒரு கதையும் படிச்சா கேட்டா ஒரு பலன் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த முதல் திருவிளையாடலை படிக்கிறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் என்ன கிடைக்கும், எதிரிகளை ஜெயிக்கிற வல்லமை கிடைக்கும், புண்ணியத்தை தரும், பழியும் உடல் பிணியும் போகும். நம்ம மேல ஏதாவது வீண் பழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீண் பழி போகும். நம்மளை வந்து ரொம்ப யாரா டிஸ்டர்ப் பண்றாங்க, எனிமீஸ், எனிமீஸில் நம்ம பண்ண கர்ம வினைகள் தான் வந்து நமக்கு வந்து எதிரிகள் ரூபத்தில் வந்து நம்மளைய வந்து வாட்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும், அவங்கள எப்படி நம்மளால சமாளிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் இந்த இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற இந்த புராணம், முதல் திருவிளையாடல் புராணத்தை வந்து நம்மளால நம்ம கர்ம வினை தான் அதெல்லாம் அதனால் விளைவிக்கிற துன்பமியாகும், இல்லை நமக்கு வந்து ஒரு நமக்குஞ்சா இந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கும், நம்ம என்ன செய்யணும், இல்லை முதல் திருவிளையாடல் புராணத்தை படிக்கிறதன் மூலமா நமக்கு கிடைக்கிற நன்மை. எல்லாம் இந்த கதை இந்த புராணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் மதுரைக்கு போகும்போது மறக்காம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களை சொல்லி நீங்க கூட்டி போ, கோயிலுக்கு போகணும். அங்க போயிட்டு இங்கதான் இந்திரன் வழிபட்டாரு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டாரு, இதுக்கு ஏன் பொற்றாமரை குளம்னு வந்தது பேர் வந்தது. அப்புறம் அந்த 64 திருவிளையாடல் வந்து அவங்க படமா வரைஞ்சிருக்காங்க, அதையெல்லாம் போய் 64 திருவிளையாடல்களையும் ஒன்னொன்னா அதுக்கு வந்து அவங்க கதையும் எழுதியிருப்பாங்க, அதையெல்லாம் படிக்கணும். பெரிய சுற்று பிரகாரத்தெல்லாம் வந்து இந்திரன் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு இல்லை. அட நம்ம மனிதர்கள் கட்டின கோயிலுக்கு போனாலே நமக்கு நன்மை நடக்குது. இது இந்திரனே கட்டின கோயில், அப்போ அங்கே எவ்வளோ தெய்வீகத்தன்மை இருக்கும். அதையெல்லாம் போய் சந்தோஷமாக பார்த்து அனுபவிச்சு செஞ்சுட்டு வரணும். சரியா குழந்தைகளா? உங்களுக்கு திருப்பி நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு நல்ல புராணம், ரெண்டாவது திருவிளையாடல்ல உள்ள இரண்டாவது புராணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா?